నమస్కారం. శరీరం ఆద్యం కలు ధర్మ సాధనం ఎన్నూరు వాక్యం. இந்த உடல் தர்மத்தை செய்வதற்கு ஒரு கருவியாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இவ்வுடலை காட்டிலும் ஆத்மா வேறு என தெரிந்து கொள்ள வேண்டும். ஆத்ம சுகத்தில் இலக்கோடு இருக்க வேண்டும். ஆனால் அதே சமயத்தில் இந்த உடலையும் சரிவர பாதுகாத்தால்தான் நம்மால் எந்த யோகத்திலும் கைங்கரியத்திலும் ஞானத்தை வளர்க்கும் செய்கையிலும் ஈடுபட முடியும். ஆத்ம கல்வி எதில் வந்தாலும் உடலை பாராதே என்று பொதுவாக சொல்லிவிடுவார்கள். ஆனால் அதே வேதங்களுக்கு உபாங்கமாகத்தான் ஆயுர்வேத சாஸ்திரம் விளங்குகிறது. என்னென்ன மூலிகைகளை உண்ண வேண்டும், எந்தெந்த காய்கறிகள் சேர்த்து கொள்ள வேண்டும், எதெது தவிர்க்கப்பட வேண்டும், உடலுக்கு ஆரோக்கியமான உணவு எது, அனைத்தையும் ஆரோக்கிய ஆயுர்வேத சாஸ்திரம் கூறுகிறது. அப்போ ஒரு சந்தேகம் வரும், ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு எடுத்துட்டோம்னால் அப்ப சரீரத்தை பார்க்கணுமா வேண்டாமா, எவ்வளவு தூரம் பார்க்க வேண்டும், ஓஹோன்னு உடம்பை பார்த்து கொண்டாலும் ஆத்ம சிந்தனத்துக்கு நேரமே இருப்பதில்லையே, ஆத்மாவையே சிந்தித்துக் கொண்டு உடலை விட்டுவிட்டால் அப்ப வேற எதிலும் ஈடுபடுவதோ, ஒரு கைங்கரியம் செய்வது கூட முடியாதே என்று கேள்வி. சுவர் இருந்தால்தானே சித்திரம் எழுத முடியும். சித்திரம் வரையப்படணுங்கிற நோக்கத்தோட அதுல எவ்வளவு ஜாகிரதையா சுவரை பார்த்துக்கணுமோ பார்த்துக்கணும். ஆனா அதுக்கு மேலே அந்த சுவற்றுக்கே மதிப்பு கொடுக்க முடியாது, அந்த அளவுதான் அதுக்கு மதிப்பு. தர்மத்துக்கு சாதனமாக இந்த சரீரத்தை பாதுகாக்க வேண்டும். ஏன் ஒரு யாத்திரைக்கு போனோம், திவ்யதேசங்களுக்கு போகணும்னாலும் இந்த சரீரம் ஆரோக்கியத்தோடு இருந்தா தானே போக முடியும். அதற்காகத்தான் யோக சாஸ்திரங்கள், ஆசனங்கள் இவை எத்தனையுமே கூறப்பட்டுள்ளன. அனைத்திலும் இவை அனைத்துமே வேதத்தின் ஒரு பங்குதான், ஒரு பகுதிதான். நேரத்தோட சாப்பிட வேண்டியது முக்கியம். அது நீங்க ஒரே வேளை சாப்பிட்டாலும் ரெண்டு வேளை சாப்பிட்டாலும் அது பகவானுக்கு ஆராதனம் பண்ணிவிட்டு சரியா அந்த வேளையில் உணவருந்தி விட வேண்டும். ஆன்மீகவாதிங்கிறதுக்காக எப்ப வேணா சாப்பிட்டுக்கணுங்கிறதெல்லாம் இல்லை. ஏன்னா ஒரு நாளை இந்தந்த காலமாக பிரித்து எந்தெந்த காலத்தில் என்னென்ன செய்ய வேண்டும்ங்கிறதை வேதங்களே வகுத்துள்ளன. அதன்படிக்கு பகவானுக்கு ஆராதனத்துக்கு இந்த காலம்னு சொல்லிட்டால் அது முடிந்த பிற்பாடு நாம் உணவு உண்டுதான் தீர வேண்டும். அதனால நேரப்படி உண்ணுதல், அளவோடு உண்ணுதல், செயற்கை உணவுகளை தவிர்த்து இயற்கை உணவை உண்ணுதல். நிறைய சாதம் சாப்பிட்டா தான், கோதுமை சாப்பிட்டா தான் உடம்பு நல்லா இருக்குங்கிறதெல்லாம் இல்லை. காய்கறிகளையும் பழங்களையும், உலர்ந்த பழங்கள், ட்ரை ஃப்ரூட்ஸ், இதை போல சாப்பிட்டாலே சக்தி நன்றாகவே இருக்கும். எவ்வளவு சாப்பிட வேணுங்கிறதை சாஸ்திரமே கூறுகிறது. பாதி வயிற்றுக்கு திட உணவு, கால் வயிற்றுக்கு தண்ணீர், கால் வயிற்றுக்கு காற்று சஞ்சரிப்பதற்கு இடம், இரண்டு வேளை போஜனம். அதுக்கு மேல வேணும்னாலும் பழமாகவோ நீர் ஆகாரமாகவோ தான் எடுத்துக்கொள்ளலாம். ஏகாதசி அன்னைக்கு பட்டினி, இன்னைக்கு இதை பேசும்போதே ஏகாதசி விரதம். அந்த பட்டினி இருக்கிறது உடம்பை வருத்தி கொள்ளுவதற்கு நமக்கு தோணும். ஆனா இந்த உடம்பை ஒழுங்கா பாதுகாப்பதற்குத்தான் அந்த பட்டினியும் வரையறுக்கப்பட்டுள்ளது. ஒரு யோகி சரீரத்தை தன் வசத்தில் வைத்திருக்கிறார். அவர் சொற்படி கேட்கிறது. இதுக்கு நம்ம சிறு வயதில் யோகம் ஆசனம் ஆகியவற்றை செய்ய வேண்டியது முக்கியம். ஒரு 24-25 வயசு வரை கண்டிப்பா நம்ம உடற்பயிற்சி ஆசனங்கள் ஆகியவற்றை செய்திருந்தால், அதுக்கப்புறம் தாராளமா ஒரு 30 வருஷத்துக்கு அந்த உடம்பு தாங்கும் சொன்னபடி கேட்கும். அதனால் ஒரு 7-8 வயசுக்கு உடற்பயிற்சியை தொடங்கினோம்னால் அதிலிருந்து 25 வயசு வரை விடாமல் ஒரு மணி நேரம், ஒரு நாளைக்கு 3/4 மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரமாவது உடற்பயிற்சி செய்ய வேண்டும். உடம்பு புத்துணர்வோடு இருக்க வேண்டும், தளர்ச்சி இருக்கக்கூடாது. அதுதான் ஆரோக்கியத்துக்கு அறிகுறி. நம்ம ஒரு காரியத்தை ஆரம்பித்து அதிவேகமாக செய்ய பார்த்து தளர்ந்து போய் காரியத்தை முடிக்க முடியாத உட்காரக்கூடாது. எவ்வளவு வேலை இருக்கிறதோ அதுக்கு தகுந்து எப்போது ஆரம்பித்து எப்போது முடிக்க வேணும், அதுக்கு தகுந்து இந்த உடம்பு தன்னை தயார்படுத்திக் கொண்டு சரிவர எடுத்த வேகத்தில் முடித்த வேகம் இருக்க வேண்டும். இதெல்லாம் ஆன்மீகத்துக்கு வேண்டாம்னு தயவுசெய்து நினைக்கக்கூடாது. சரீரம் ஆரோக்கியமா இருக்கணும், சாப்பிட்ட உடனே தூக்கம் வருது, நடந்தா உட்கார சொல்றது, மேல் மாடி ஏறினா மூச்சு வாங்குறது, இது இத்தனையுமே வழக்கத்தில் கூடாது. கீழே தரையில உட்கார்ந்து எழுந்திருப்பதற்கு சுணங்கவே கூடாது. ஒரு நாற்காலியில் உட்கார்ந்திருந்தாலும் எத்தனை முறை எழுந்து போவதற்கு சுணங்காமல் இருக்கிறாராங்கிறது பரீட்சை. உட்கார்ந்துட்டேன்னு இப்ப பக்கத்திலேயே நம்ம ஒரு 10-15 அடி தள்ளி ஒரு பொருள் இருக்குனால் அந்த பக்கமா யார் போறார்களோ அவர்களை விட்டு அந்த பொருளை எடுத்துக்கொடுன்னு நம்ம நாற்காலியை விட்டு நகராம சொன்னால் அப்ப உடம்பு சோம்பல் படுறதுன்னு அர்த்தம். முடிந்தவரை யாரையுமே நமக்காக வேலை செய்ய சொல்லாமல் நாமே செய்ய வேண்டும். ஒரு வெந்நீர்லேருந்து பாலிலேருந்து பழத்திலேருந்து நாம் இருக்கிற இடத்தில் தான் கொண்டு வந்து வைக்க வேண்டும். இந்த பழக்கத்தை விட்டுடணும். பொருள் எங்க இருக்கிறதோ அங்க போய் சாப்பிட வேண்டும்னு பழக்கம் ஏற்படுத்திங்க. இதெல்லாம் சின்ன சின்ன விதத்தில் உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு வழி. தரையில் படுத்து உறங்குவது, பாய் போட்டுக்கொண்டு விரித்து உறங்குவது, தலையணை வைத்துக் கொள்ளாமல் இருப்பது, கீழே தரையில் அமர்ந்து சாப்பிடுவது, இதெல்லாம் ஆரோக்கியத்துக்கு வழி. கண்டிப்பா தேக ஆரோக்கியம் நன்னா இருந்தால்தான் ஆத்மாவினுடைய சிறப்பை நாம் உணர்ந்து கொள்ளவே முடியும். அப்பதான் எந்த யோகத்திலும் ஈடுபட முடியும். எத்தனையோ ரிஷிகளை பாருங்க, ஒரு ஜுரம் வந்தது ஒரு வயத்தவரின்னு எங்கேயானு கதை படிச்சிருக்கமா? எத்தனை சன்னியாசிகள் இன்னைக்கும் இருக்கா? கிட்டு கிட்டு மலை ஏறுவா, கிடு கிடுன்னு இறங்குறா. நாம தான் இன்னும் மேலே இறங்கலாமா கீழே ஏறலாமான்னு பார்த்துட்டு இருக்கோம். அதனால ஆன்மீகவாதிகள்னால் பொது மனுஷாவை விட தேக ஆரோக்கியம் இன்னும் நன்னா இருக்கும். காரணம், நேரத்தோடு செய்தல், எந்த மன அழுத்தம் இல்லாமல் இருத்தல், உடற்பயிற்சி ஆசனங்களை செய்தல், இயற்கை உணவை உண்ணுதல், இது முதலானவை. இது என்ன, இயற்கையான ஒரு தோட்டத்திலோ சோலையிலோ வாழ்ந்து தினப்படியே ஆற்று நீரில் குளித்தும் வந்துட்டோம்னால் அப்புறம் நம்மளை பிடிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஆரோக்கியம் வளர்ந்துவிடும். அதனால நன்னா சிந்தனை செய்து உடம்பையும் ஆரோக்கியமா வச்சுப்போம், மனசு தெளிவா இருக்கட்டும், ஆத்ம உன்னதி பெறட்டும்.
ஆடியோ பிராட்காஸ்டை உங்களுக்காக வழங்குபவர் ஸ்ரீ வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோ பிராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில் 9443219021 என்ற எண்ணை உங்கள் மொபைலில் சேவ் செய்யவும். பிறகு இந்த எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பவும். தினந்தோறும் இந்த ஆடியோ பிராட்காஸ்டை கேட்டு மகிழவும்.